அதாவது ஐயா நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆ, பேங்க். நல்ல வேலை, நல்ல வேலை தானே, சூப்பர் வேலைங்கிறோம். இப்போ ஐயா பேங்க் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த அம்மா இருக்காங்க, இவங்க என்னம்மா, இவங்க வந்து அவங்கக்கிட்ட இதை விட பெட்டர் ஜாப் இருக்கு, நல்ல சேலரி, இதை விட டபுள் சேலரி இருக்கு. ஐயா வாங்க, தம்பி அங்கே வாங்க. உங்கள் அக்கா தானே? அக்கா வந்து சொல்கிறாங்க தம்பிகிட்ட, தம்பி இங்கே ஒரு வேலை இருக்கு. இவருக்கு அங்கே வேலை 2 மணி நேரம்தான், மற்ற நேரமெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காருங்க, சௌரியமாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு பொழுது போய்கிட்டு இருக்காருன்னு வைங்க. அப்போ சௌரியமாக இருக்க வேலையை விட்டுட்டு நீங்கள் சொன்னால் வருவாரா? $1,00,000 கொடுத்தாலும் வேண்டாம், எவ்வளோ சௌரியமாக இருக்கு விளங்குதா? அங்கே இவருக்கு அதிகாரி இருப்பார்லாம், டெய்லி வாட்டு வாட்டு வாட்டினாருமைங்க. என்னடா இது பெரிய தொந்தரவா இருக்கு, இதை விட 15 குறை இருந்தாலும் அந்த வேலைக்கு போயிடலாம். அப்படி ஒரு சலிப்பு, அந்த வேலையில ஒரு சலிப்பு வந்திருக்க நேரத்தில் வந்து இவங்க சொன்னாங்கன்னு இவங்க என்ன செய்வீங்க, கடவுள் மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோமா இல்லையா? அப்போ தானே போவோம், அதானே இயல்பு. எனவே இந்த ஆன்மாவுக்கு இந்த கருவிகளும் உலக இச்சை இருக்கிற வரைக்கும், உலகத்தில் இச்சை இருக்கிற வரைக்கும் கடவுளே வந்து சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், அந்த பற்ற விடமாட்டான். எனவே இந்த தவம் செய்ய செய்ய இந்த ஆன்மாவுக்கு என்ன ஏற்படுகிறது, உலகத்தில் உவர்ப்பு. இது என்ன வாழ்க்கை, நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, கத்திலையும் முள்ளிலையும் அலைய வேண்டியிருக்கு. வேடர்னா அப்படித்தான் இருப்பான் என்று அவன் சலிப்பெய்து இருக்கும்போது வந்து சொன்னான்னு என்ன செய்வான், விட்டுட்டு வந்துடுவான் இல்லையா? அப்போ அதுதான் அந்த மாற்றத்தை தான் பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ வந்து சொன்னால் அவன் இதை அக்செப்ட் பண்ணுவான். அதனால் நமக்கு எல்லா சாத்திரங்கள் குணவழி விட்டு திருத்தி, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி. எனவே இந்த ஆன்மா எப்படி விரும்புகிறதோ அந்த வழியில் கொண்டு சென்று தான் இந்த ஆன்மாவை முத்திக்கரைக்கு ஏற்று தான் விளங்குதான். அதனால் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றம் வருவதற்கு எது காரணமாக அமையுது, இந்த தபம். புரியுதா? ஆமாம், அது இப்போ நாம் முதல் அதிகரணம் இருக்கா இல்லையா, அந்த நூற்பாவில் 8வது நூற்பாவில் 4 அதிகரணம் பார்த்தோமா இல்லையா, முதல் அதிகரணத்தில் அந்த உபாயம் உண்மை வந்துடும், அதோடு சேர்த்து பார்த்துக்கணும். அதனால் அந்த தம் முதல் குருவுமாய் ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் உன் தெருந்தன்மையை அயர்ந்தன என உணர்த்த, அந்த உணர்த்துறவன என்ன செய்து விட்டு உணர்த்துறது காரணம், என்ன காரியம் நிகழ்ந்தது, விடுதல். எதை விட்டுச்சு, வேடர் சார்பை, வேடர் சார்பை விட்டது. விட்டு எதை பற்றியது, எதை விட்டது, வேடரை விட்டது. எதை பற்றியது, அரண் கடலை இல்லையா, அரண் யாரு, இங்க அரண் என்றது சொன்னது யாரு, சிவபெருமான் குருவாய் வந்து சொன்னாரு. சொன்னார்னா குருவெல்லாம் பற்றணும், சொன்னரை விட்டுட்டு எங்க போயிட்டு கிடக்கும், சொன்னது யார் சொன்னா, குரு குருவாய் வந்தது சிவன் தானே. அப்ப ஏன் அரண் சொல்றாரு? அரண்களால் செலுமே அப்படின்னா அரண் வேறு குரு வேறு அல்ல. எனவே இந்த அரண் என்றது அந்த உங்களுடைய மலத்தை அரிக்கின்ற அந்த குருவையே அரண் என்றான். இங்க அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுக்கு சொல்றாரு. எனவே அரண்ன்றது வேற ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த அரண் யாரு? அந்த குரு தான். எனவே அரண்கடல் செல்லும் அரண்கடலை பற்றும். எப்படி? அந்நியம் இன்மையின். அந்நியம் இன்மையின். அந்நியம் இன்மையின் அத்துவிதம். எனவே இந்த வேடர் சார்பை விட்ட உடனே திருவடியை பற்றுவதற்கு என்ன இல்லை? தடை இல்லை. எனவே எது தடையா இருந்தது? அந்த வேடர் சார்பு. அப்ப அந்த தடை நீங்கவே எந்தவித தாமதமும் இன்றி பெருமான் திருவடியை அடையும். எது போல? ஊஞ்சலுடைய கயிறு அந்தா ஊஞ்சல் எங்க போய் விடும்? அறுத்து விட்டு ஒரு தள்ளி விட வேண்டாம், தரைக்கு போகணும். தானா என்ன செய்யும்? விடுமா இல்லையா? அதுபோல புரியுதா? இது சூத்திரம். இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு நாம் இப்போ பார்த்தது என்னது? பத உரை. பத உரை. இப்போ அவங்க புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. மேலை சூத்திரத்தால் இப்போ அதுக்கு என்பது சூத்திரம். என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின். என்பது சூத்திரம். அந்த சூத்திரத்தை அழித்தாரா? அதுக்கப்புறம் என்பது சூத்திரம் எண்ணிதலிற்றோ எனின் அப்படின்னா என்ன? என்ன சொல்ல கருதுகிறது என்றால் முதல்தல் சொல்ல கருதுதல். அப்போ இந்த சூத்திரம் என்ன சொல்ல கருதுகிறது என்றால் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. இந்த ஆன்மா ஞானத்தை எவ்வாறு உணர்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறது. அதான் நமக்கு இது என்னது? கருத்துரை. இதுக்கு என்ன பேரு? கருத்துரை. ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல். இந்த ஆன்மா ஞானத்தை எவ்வாறு உணர்கிறது என்பதை சொல்ல கருதுகிறது. ராமசாமினா குப்புசாமி தானையா? ஏது கருத்துரை அப்படின்னா அந்த இப்போ மூணு வரி இருக்கா இல்லையா மேலே சூத்திரம், அந்த மூணு வரியில் சொன்ன எசன்ஸ், அதனுடைய சாரம். இது யார் சொன்னது? மெய்கண்டாரே சொன்னது கருத்துரை. அப்புறம் மேலை சூத்திரத்தால் மேலைனா இதுக்கு முன்னால ஏழாவது மேலை சூத்திரத்தால் சாதித்தருக்கு உரிய அதிகாரம் தனக்கு உண்டு என்று அறிந்த ஆன்மாவுக்கு சாதித்ததனால் பெறப்படும் பயன் இது என்பதுவும் அதற்கு சிறந்த சாதனமாவது இது என்பதுவும் அது வரும் வாயும் உணர்த்தும் முகத்தானே அவ் ஆன்மாவின் ஞானம் மேல் இருதிறன் என்றதனுள் அசத்தான் விளங்கி அசத்தின்பாருளதாய் அசத்தினை அறிந்து நின்றவாறும் சத்தான் விளங்கி சத்தின்பாலுடதாய் சத்தினை அறிந்து நிற்குமாறும் தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துதல் சாதனையலின் இரண்டாம் பாதமாகிய இவ்வெட்டாம் சூத்திரத்தின் கருத்து என்க. என்னதோ சதம் கடிச்சு ஆமா. அப்போ அந்த கருத்துரை ஒரு வழியில சொல்லியிருக்காரா இல்லையா, ஞானத்தை இந்த ஆன்மா எப்படி உணர்கிறது என்பதை இந்த சூத்திரன் சொல்லுதுன்னு சொன்னாரா இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்றார், அதுக்கு விளக்கம் சொல்றார். அதாவது ஏழாம் நூற்பாவில், ஏழாம் நூற்பாவில் நாம் ஆன்மாவுக்கு இலக்கணம் பார்த்தோமா இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு இலக்கணம் பார்க்கும்போது கடைசி அதிகரணம் என்ன வந்தது, மூன்றாவது அதிகரணம், இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா, அதானே பார்த்தோம் ஏழாம் நூற்பா கடைசியா தானே, யாவையும் சூனியம் சத்ததிராதலின் சத்தை அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. எனவே ஏழாம் நூற்பா கடைசியில் என்ன பார்த்தோன்னா இரண்டையும் அனுபவிப்பது ஆன்மா. இரண்டையும், இரண்டையும்னா எந்த இரண்டையும், உலகத்தையும் பதியையும் அனுபவிப்பது ஆன்மான்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்படி சொன்னதுனால அப்போ இந்த ரெண்டு பொருளும், எந்த ரெண்டு பொருளும், ஆன்மாவுக்கு வேறான உலகமும் பதியும் அனுபவ பொருள், ஆன்மா அனுபவிக்கும் பொருள் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா, பார்த்தோமா பார்க்கலையா. அப்போ அனுபவிப்பதற்கான தகுதி யார்கிட்ட இருக்கு, ஆன்மாட்ட மட்டும்தான் இருக்கு. அது சிவத்துக்கு அனுபவிக்க தகுதி கிடையாது, இந்த பாசத்துக்கு கிடையாது, ரெண்டு பேருக்கும் அனுபவம் கிடையாது. ஏன், ஏன் கிடையாது, ஒன்று சடப்பொருள், இன்னொன்று இன்னொன்று முற்றறிவு. ஆனால் அதுவும் என்ன பொருள், அனுபவ பொருள். அனுபவ பொருள் அனுபவிக்காது, அனுபவ பொருள் அனுபவிக்காது. எனவே இதெல்லாம் லாஜிக், அதனால் அது அனுபவிக்கத்தான் படும். அனுபவிக்கிற பொருளே அது அனுபவிக்கவும் செய்யாது, அனுபவ பொருள் அனுபவிக்காது. அதனால் இந்த ஆன்மாவுக்கு வேறான ரெண்டு பொருளும் அனுபவ பொருளாக இருக்குது. அப்போ இவன் தான் ரெண்டையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம ஏழாம் நூற்பாவில் பார்த்துட்டோம். எனவே அது அதற்கு சாதித்தற்கு உரிய அதிகாரம், அப்போ அந்த அனுபவிப்பதற்கு உரிய தகுதி அதிகாரம் என்னது, அதிகாரம்னா தகுதின்னு அர்த்தங்க. தனக்கு உண்டு என்று அறிந்த ஆன்மாவுக்கு, ஏழாம் நூற்பாவில் நம்ம சொல்லிட்டோமா இல்லையா, அப்போ இதுதான் சிவத்தையும் அனுபவிக்கணும். ஆன்மா இதுவரைக்கும் எதை அனுபவிச்சிருக்கு, உலகத்தை அனுபவிச்சிருக்கு, இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் நாம, இனிமே சிவத்தையும் நாம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. எனவே அப்படி ஆன்மாவுக்கு சாதித்ததனால் பெறப்படும் பயன் இது என்பதுவும், எனவே இந்த நாம சிவத்தை அனுபவிக்கணும், சிவத்தை அனுபவிச்சா என்ன கிடைக்கும், இப்போ என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அப்போ உலகத்தை அனுபவிப்பதனால என்ன கிடைச்சது, எனவே அந்த பிறப்பு அது என்னது, துன்பம், துன்பம். அப்போ இப்போ பதிய அனுபவிப்பதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, எனவே அது துன்பக் கலப்பில்லாத இன்பம், அதான் பயன். அதனால் சாதித்ததனால் பெறப்படும் பயன் இது என்பதவும், அப்போ நாம் ஒரு பொருளை அனுபவிக்கணும், அப்படின்னா எதுக்கியா அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்போ அதுதான் இந்த பயன் சொல்லணும். பயனை சொன்னா தானே, பயனை சொன்னாதான் அந்த சாதனை செய்ததுல ஊக்கம் இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஊக்கம் இருக்காது. அதனால பயன் இது என்பதுவும், அப்போ அந்த பொருள் அந்த பயனை பெறணும்னா சாதிக்கணும், சாதிக்கிறதுக்கு ஒரு சாதனம் வேணும், சாதிக்கிறதுக்கு ஒரு சாதனம் வேணும். சாதனம்னா என்ன? கருவி. கருவி, அந்த கருவி வேணும். அப்போ அந்த சாதனை எதுன்னு காட்டணும். இப்போ உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதனம் எது? எதை வச்சு உலகத்தை அனுபவிச்சோம்? கருவிகள். என்ன கருவிகள்? ஆமாம், பாச கருவிகள், பாச ஞானம். பாச ஞானத்தால் என்ன செஞ்சோம்? உலக அனுபவிச்சோம். அது யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தான் இல்லையா? அப்போ இப்போ அதே கருவியை வச்சுக்கிட்டு அவனை அனுபவிக்க முடியுமா? அந்த கருவி உதவாது. அந்த கருவி சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு உதவாது. அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? யார் சொன்னா? எதனால அப்படி சொல்றீங்க? சடம் கடம்னு இதெல்லாம் எங்க படிச்சோம்னு சொல்லுங்க. இப்ப நாம படி ஒவ்வொரு படிப்படியா ஏறி வந்திருக்கோமா இல்லையா? இப்போ அந்த கருவி இதுக்கு பயன்படாதுன்னு எங்க படிச்சோம்? ஆறாம் நூற்பாவில் படிச்சிட்டோமா இல்லையா? ஆறாம் நூற்பாவில் முதல்ல அதுதானே படித்தோம். உணர்வுறு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் அப்படிலாம் படித்தோமா இல்லையா? எனவே இந்த கரியை வச்சு சிவத்தை அறிய முடியாதுன்னு படிச்சிட்டோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அதையே மறந்துடுது. அழிக்கக்கூடாது, அழிக்காமல் வரணும். போட அழிச்சிட்டீங்க, அது பரவாயில்ல, எழுதிக்கலாம். இங்கே எழுதினதை அழைச்சிடக்கூடாது. விளங்குதா? அப்போ தான் அடுத்தபடி போகும்போது அது உதவும். அதனால் ஏன் அப்படின்னா, இந்த கருவியை கொண்டு உலகத்தை தான் அறிய முடியும். இதெல்லாம் உணர்வுரு, அதெல்லாம் நிலையில்லாத அசத்து பொருளை அறிவதற்கு தான் உதவும் அப்படின்னு நம்ம ஆறாம் நூற்பாவில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த கருவியை வச்சு நிலைத்த பொருளாகிய சிவத்தை அறிய முடியாதுன்னு அங்கே ஏற்கனவே படித்ததை அந்த பாயிண்டை இங்கே பயன்படுத்தணும். எனவே அப்போ அதுக்கு வேறு கருவி வேணும்னு பார்த்தோமா இல்லையா? அதனால் அந்த கருவியை பெறணும். அந்த கருவி எதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதனால் அது நிறை அறிவுன்னு அங்கே பார்த்தோம். நிறை அறிவினா நிறை அறிவுக்கு எட்டுவது, பார்த்தோமா இல்லையா சத்து? எனவே அந்த நிறை அறிவை பெறுவது எவ்வாறு? அது யார் தருவா? வரும் வாயினது, வாயின வழி. எழுதிங்க, அந்த புஷத்தில் எழுதணும். வாயினது வாயில் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயில் அண்ணதுமா, வாயில் என்னதுன்னு கேட்டா வாயில் நல்லது. எதுக்கு வாய்? இல்லத்துக்கு வாய். வாய், வாய் நானது வழி. வீட்டுக்கு போகிறது வழிக்கு பேர் என்ன பேர்? வாயில். விளங்குதா? அது மாறி இருக்கும். இப்போ முன்றில் நானது எத்தனை திருமுறையில் வருது? முன்றில் அப்படின்னா முற்றம், முற்றம். இல் முன், இல் முன் என்பதுதான் முன்றில். கண் முதல் நான் கண்ணுதல் பாட்டில் வருதல திருமுறையில் நுதல் கண், நுதலிலே கண் இருந்தால் கண்ணுதல் மாத்தி எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும். ஏமா கண்ணுதல் படிக்கிறியா? கண்ணுதல் கடவுள் படிக்கிறியா? போய் சொல்றீங்க. பெருமான கண்ணுதலோன் சொல்றமா இல்லையா? அப்போ கண்ணுதல்னா என்னது? நுதல் கண், நுதல்னா நெற்றி, நெற்றியில கண்ணு. அதை என்ன சொல்லணும்? கண்ணிலேயே நெற்றி இருக்கு, கண்ணில் நெற்றி இருக்கா? நுதல்ல நெற்றியில கண் இருக்கா? அப்போ நுதல் கண் என்பதுதான் எப்படி இருக்கு? கண்ணுதல்.